இந்த அற்புதமான சிறுமிகள் மற்றும் பெண்களின் கூட்டத்தின் அங்கமாக இருப்பது எவ்வளவு சுலாக்கியமும் ஆனந்தமாய் இருக்கிறது. இன்று மாலையில் ஒற்றுமையிலும் அன்பிலும் ஒன்றாய்கூட நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். 1850 இத்தாலியில் ஊழியம் செய்த முதல் ஊழியக்காரர்களுடன் இயேசு கிறிஸ்துவின் மனுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தின் செய்தியை பெற்ற மேரி மாடலின் கார்டன் கதையை அன்னமையில் வாசித்தேன். அவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட போது அவள் 17 அல்லது 18 வயதான இளம் பெண். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வடக்கு இத்தாலியின் ஆல்ப்ஸ் மலையின் மேல் அவர்களது வீட்டில் ஒரு ஆராதனை கூட்டம் நடத்தி கொண்டிருந்த போது உள்ளூர் குருமார் உள்ளிட்ட ஒரு கோபமடைந்த கூட்டத்தினர் ஊழியக்காரர்கள் வெளியே கொண்டு வரப்பட வீட்டை சுற்றி சத்தமிட்டு கொண்டும் கூவிக்கொண்டும் கூப்பிட்டனர். அவர்கள் சுவிசேஷம் கற்பிக்கப்பட்ட ஆர்வமாயிருந்தார்களே நான் நினைக்கவில்லை. அவர்கள் சரீர காயம் ஏற்படுத்த விரும்பினர். அக்கூட்டத்தை எதிர்கொள்ள வீட்டிலிருந்து வெளிவந்தது இளம்பெண் மேரி. அவர்கள் ஊழியக்காரர்களின் வெளியே கொண்டு வரப்பட தொடர்ந்து கூவிக்கொண்டு கேட்டுக்கொண்டும் இருந்தனர். மேரி தன் கையில் இருந்த வேதமாகத்தை உயர்த்தி அவர்களை போக சொன்னாள். மூப்பர்கள் அவளது பாதுகாப்பில் இருப்பதாகவும் அவர்களது தலையில் ஒரு மயிரை கூட காயப்படுத்த முடியாது எனவும் அவர்களிடம் சொன்னாள். அவளது வார்த்தைகள் கேளுங்கள். அனைவரும் வியந்து நின்றனர். தேவன் என்னோடு இருந்தார். அவர் அந்த வார்த்தைகளை என் வாயில் போட்டார். அல்லது என்னால் அவற்றை பேசியிருக்க முடியாது. உடனே எல்லாம் அமைதியாயிற்று. அந்த பலமிக்க கோபமான மனிதர்களும் கூட்டம் ஒரு பலவீனமான நடுங்குகிற ஆனாலும் பயமற்ற சிறுமி முன்பு உதவியின்றி நின்றனர். அக்குருமார் கூட்டத்தை வெளியேறி சொன்னார்கள். அவர்கள் வெட்கத்துடனும் பயத்துடனும் மனம் நொந்து வெளியேறினார்கள். அச்சிறுமத்தை சமாதானத்தோடு தங்கள் கூட்டத்தை முடித்தனர். உங்களில் அநேகருடைய வயதுடைய அந்த தைரியமான இளம்பெண் ஒரு கூட்டத்தை எதிர்த்து நின்று தைரியத்துடனும் ஈடுபாட்டுடனும் தான் புதிய கண்ட நம்பிக்கையை பாதுகாக்க நின்றதை எண்ணி பார்க்க முடிகிறதா? சகோதரிகளே, நம்மில் சில எப்போதாவது ஒரு கோபமுடைய கூட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் நமது மிக பிரியமான அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிரில் உலகில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் குறிப்பாக குடும்பம் பற்றிய கோட்பாடு பற்றி பேசுகிறேன். குடும்பம் பற்றிய பரிசுத்தமும் குடும்பத்தின் முக்கிய நோக்கமும் கேள்வி கேட்கப்பட்டு கிண்டல் செய்யப்பட்டு எல்லா பக்கங்களிலும் இருந்து தாக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் கார்டன் பி இங்க்லி குடும்பம் உலகத்துக்கு ஒரு பிரகடனம் முதலில் வாசித்த போது நாம் எந்த அந்த வெளிப்படுத்தப்பட்ட மதிப்புமிக்க தெளிவாக்குக்காகவும் எளிமைக்காகவும் சத்தியத்துக்காகவும் நன்றியுடலாக இருக்கிறோம். ஊடகங்கள், இணையதளமும், அறிவாளிகள், தொலைக்காட்சி, திரைப்படங்கள் மற்றும் சட்டம் இயற்றுபவர்களிலிருந்து நம்மால் வீச உலகப்பிரகமான கோட்பாடுகளின் ஒவ்வொரு புதிய காற்றையும் நாம் தீர்மானிக்க இயலக்கூடிய புதிய அம்சமாக இன்றைய உலகில் இந்த அடிப்படை பிரகடனங்கள் நமக்கு கண்டிப்பாக எவ்வளவு வேலை தேவைப்படும் என அப்போது நாம் சிறிதுல உணர்ந்தோம். குடும்பம் பற்றிய பிரகடனம் உலகத்தின் சிந்தனைகள் இதானிக்க ஒரு அளவீடாக ஆகியிருக்கிறது. இந்த வாசகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொள்கைகள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவனின் தீர்க்கதரிசியால் அவைகள் கொடுக்கப்பட்டது போல இன்றும் சத்தியமாக இருக்கின்றன என நான் சாட்சியளிக்கிறேன். பார்க்கக்கூடிய ஒன்றை நான் கட்டி காட்டிடுமா? அபூர்வமாக யாருக்காவது வாழ்க்கை திட்டமிட்டபடி சரியாக செல்கிறது. பிரகடனம் விவரிப்பது எல்லா பெண்களும் அனுபவிக்கவில்லை என நான் நன்கு அறிவேன். கர்த்தரின் மாதிரியை புரிந்து கொண்டு கற்பிப்பதும் நம்மால் இயன்றவற்றை அந்த மாதிரியை செய்ய முயற்சி செய்வதும் முக்கியம்தான். அந்த திட்டத்தில் நாம் ஆற்ற வேண்டிய பங்கு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. கர்த்தருடைய கண்களில் நாம் ஒவ்வொருவரும் சமமாக மதிக்கப்படுகிறோம். ஒரு அன்பான பரலோக பிதா நமது நீதியான வாஞ்சனைகளை அறிகிறார் எனவும் தங்கள் உடன்படிக்கைகளை விசுவாசமாக காத்து கொள்பவரிடமிருந்து ஒன்றும் மறைக்கப்படாது என்று தன் வாக்கு தத்தங்களை மதிப்பார் எனவும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பரலோக பிதா ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அவரிடம் தன் சொந்த அட்டவணையே இருக்கிறது. கர்த்தரின் நேரத்தில் விசுவாசம் வைப்பது இந்த வாழ்க்கையில் கடினமான சவால்களில் ஒன்று. நமது வாழ்க்கை எந்த வழியில் போனாலும் ராஜ்யத்தை கட்டுகிற உடன்படிக்கையை காக்கிற தாயமுள்ள நீதியான பெண்களுக்காக இருக்க நமக்கு உதவக்கூடிய இணையான திட்டத்தை வைத்திருப்பது ஒரு நல்ல கருத்தாகும். சரியானதை குறிவைக்க ஆனால் அவசரத்துக்கு திட்டமிடவும் நாம் நமது மகள்களுக்கு கற்பிக்க வேண்டும். குடும்ப பிரகடனத்தின் இந்த 20வது ஆண்டு நிறைவு ஆண்டின் போது சபையின் பெண்களாக நம் அனைவருக்கும் குடும்பம் உலகத்துக்கு ஒரு பிரகட நிறுவனத்தை பாதுகாப்பாக இருக்க ஒரு சவால் விட நாம் விரும்புகிறேன். ஊழியக்காரர்களாகவும் நாம் புதிதாக கண்டுபிடித்த நம்பிக்கைகளும் மேரி மாடலின் கார்ட்டனின் தைரியமாக பாதுகாத்தது போல உலகம் இக்கொள்கைகள் கலாவதியான கட்டுப்படுத்துவதன மற்றும் இன்னும் பொருத்தமானது இல்லை என நமது காதுகளில் கத்தும் போதும் கூட திருமணம், குடும்பங்கள், ஆண்கள் மற்றும் பெண்களின் தெய்வீக பங்கு, பரிசுத்த இடங்களை வீடுகளில் முக்கியத்துவமாக ஆகியவற்றை விவரிக்க கர்த்தரின் வெளிப்படுத்தப்பட்ட கோட்பாடுகளை நாம் தைரியமாக பாதுகாக்க வேண்டும். அவர்களது திருமண நிலை, அவளது பிள்ளைகளின் எண்ணிக்கை, ஒரு பொருட்டின்றி ஒவ்வொருவரும் குடும்ப பிரகடனத்தில் விவரிக்கப்பட்டுள்ள கர்த்தரின் திட்டத்தை பாதுகாக்கலாக இருக்கலாம். இது கர்த்தரின் திட்டம், இது நமது திட்டமாக இருக்க வேண்டும். பிரகடனத்தில் போதிக்கப்பட்டுள்ள விசேஷத்தின் உறுதியான பாதுகாவலர்கள் தேவை என நான் நினைக்கிற மூன்று கொள்கைகள் இருக்கின்றன. முதலாவதாக, ஆண் மற்றும் பெண்ணுக்கிடையிலான திருமணம். நாம் வேதங்களில் போதிக்கப்படுகிறோம், ஆகிலும் கர்த்தருள் ஸ்திரீயும் இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. யாவரும் ஆசாரத்திய ஆசீர்வாதங்களின் முழுமையும் அடைய கர்த்தருடைய ஆலயத்தில் முத்தரிக்கப்பட்ட கணவனும் மனைவியும் நீதியுடன் ஒன்றாக உழைத்து தங்கள் உடன்படிக்கைகளும் விசுவாசம் இருக்க வேண்டும். இது தன் பிள்ளைகளுக்காக கர்த்தரின் திட்டம். கர்த்தர் பிரகடனம் செய்ததை எந்த அளவிலாத பெரும் விதமும் அல்லது விமர்சனமும் மாற்றாது. நாம் மாதிரியான நீதியான திருமணங்களையும் அது மெதுவாக வருவதாலும் அந்த ஆசீர்வாதத்தை தேட வேண்டும் என்று வேற கர்த்தருடையவர் மீது அன்பும் இரக்கமும் தொடர்ந்து காண்பிப்பது கர்த்தர் நியமித்தபடி நாம் திருமணத்தை பாதுகாக்கலாம் இருப்போமாக. நமது பாதுகாக்கவும் குரல்களுக்காக நாம் அழைக்கப்படுகிற அடுத்த கொள்கையை தாய்மார் மற்றும் தகப்பனாரின் தெய்வீக பங்குகளை உயர்வாக்குவதும் இந்த வாழ்க்கையை உயர்வாக இலக்கு வைக்க நாம் ஆர்வமாய் நமது பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம். சாதிக்க அவர்களுக்கு தகுதி இருக்கிறது எனவும் அவர்கள் கற்பனை செய்யக்கூடிய எதுவாகவும் ஆகலாம் எனவும் நமது பெண் பிள்ளைகளை அறிய வேண்டும் என நாம் விசேஷமாக விரும்புகிறோம். அவர்கள் கற்பதையும் கல்வி அறிவை பெற்றி பெறுவதையும் தாளந்து பெற்றுவதையும் அடுத்து மேரி கியூரி அல்லது எலிசர் ஆல் ஸ்னவாக கூட ஆக பெறுவார்கள் எனவும் நாம் நம்புகிறோம். தாய் மற்றும் தகப்பனை விட இந்த வாழ்க்கையில் பெரிய கனம், உயர்வான பட்டங்கள் மற்றும் மிக முக்கியமாக பாத்திரங்கள் இல்லை என நாம் நம் மகள்களுக்கும் கற்பிக்கிறோம். இவ்வாழ்க்கையில் மிகச் சிறந்தவற்றை அடைய நாம் நமது பிள்ளைகளை ஊக்குவிக்கும் போது நாம் பரலோக பிதாவின் திட்டத்தை தாய்மாரும் தகப்பனாரும் அளிக்கிற பங்கை மதித்து உயர்த்தவும் கற்பிக்க வேண்டும் என நினைக்கிறோம். ஒரு தாயின் பங்கை பாதுகாக்க நிற்க ஒரே மகள் அபி ஒரு விசேஷ சந்தர்ப்பம் பெற்றாள். ஒரு நாள் அவளது பிள்ளைகளை பள்ளியிலிருந்து பள்ளிகளில் அவர்கள் தொழில் நாள் நிகழ்ச்சி நடத்த இருப்பதாக ஒரு தாக்கீது பெற்றாள். தங்கள் வேலையை பற்றி பிள்ளைகளுக்கறிய கற்பிக்க பள்ளிக்கு வர அவர்களால் விரும்பினால் பெற்றோர் விண்ணப்பம் அனுப்புமாறு அழைக்கப்பட்டனர். அவள் பள்ளியிலிருந்து பதில் பெறவில்லை. தொழில் நாள் நெருங்கி வந்த போது அவள் கடைசியாக அவர்கள் தனது விண்ணப்பத்தை தொலைத்திருக்கலாம் என எண்ணி பள்ளி தொலைபேசியில் அழைத்தார்கள். அமைப்பவர்கள் குழம்பி கடைசியில் தொழில் நாளில் கடைசியில் தங்கள் வகுப்பில் அபி பேச ஒப்பு கொண்டே இரண்டு ஆசீர்வாதங்களை கண்டுபிடித்தனர். தனது வேடிக்கையான நிகழ்ச்சியில் அபி அவர்களுக்கு கற்பித்த அநேக காரியங்களில் ஒரு தாயாக மருத்துவம், மனோத்துவம், மதம், கற்பிதல், இசை, இலக்கியம், கலை, நிதி, அலங்காரம், சிகை அலங்காரம், விளையாட்டு, சமையல் கலை மற்றும் அதிகமானவற்றில் அம்மா திறமைசாலையாக இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் கவரப்பட்டனர். அவர்கள் அன்றாடம் பெரும் அநேக அன்பான சேவைகளுக்காக நன்றி தெரிவித்து அவர்களது அம்மாக்களுக்கு ஒரு குறிப்பு எழுதி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்கள் தாய்களை நினைக்குமாறு செய்து அவள் முடித்தாள். பிள்ளைகள் தங்கள் தாய்களை முற்றிலும் புதிய விதமாக பார்த்து தாயாகவோ தகப்பனாகவோ இருப்பது அதிக தகுதி வாய்ந்தது என உணர்ந்ததை அபி உணர்ந்தாள். பகிர்ந்து கொள்ள இவ்வாண்டு விண்ணப்பித்தால் 6 வகுப்புகளுக்கு நடத்த அழைக்கப்பட்டாள். தனது அனுபவம் பற்றி அபி இப்படி சொன்னாள். பெற்றோராய் இருப்பது ஒரு இரண்டாம் தர வேலை அல்லது சில சமயங்களில் ஒரு தேவையான அசௌகரியம் என ஒரு பிள்ளையை நினைப்பது அந்த உலகில் எளிதாக இருக்கலாம் என உணர்கிறேன். தங்கள் பெற்றோரும் அவர்கள்தான் மிக முக்கிய முன்னுரிமையை என ஒவ்வொரு குழந்தையும் உணர வேண்டும் என நான் நம்புகிறேன். மேலும் நான் பெற்றோராக இருப்பது எவ்வளவு முக்கியம் என சொல்லுவது அவர்களுக்கு அவர்களது பெற்றோர் செய்வதாகவும் ஏன் செய்கிறார்கள் என்பதை உணர அவர்களுக்கு உதவும். நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் பெண்களையும் தாய்மையையும் விசேஷமாக தன் சொந்த தாயை மதத்தில் அற்புதமான உதாரணம். நமது உலக பிரகார தாய்களை குறித்து அவர் சொன்னார், நாம் ஒவ்வொருவரும் இதை பொக்கிஷப்படுத்துவோமாக. ஒருவன் தாயை மறந்துவிட்டு தேவனை நினைக்க முடியாது. தாயை நினைத்து கொண்டு தேவனை மறக்க முடியாது. ஏன் ஏனெனில் இந்த இரண்டும் பரிசுத்தமானவர்களே. தேவனும் நமது உலக பிரகச தாயும் சிருஷ்டிப்பிலும் அன்பிலும் தியாகத்திலும் சேவையிலும் பங்காளிகள் ஒருவர் போல் இருப்பார்கள். நாம் பாதுகாத்து நிற்க வேண்டியதை கடைசி கொள்கையை வீட்டில் பரிசுத்தவும். சில சமயங்கள் அவமானமாக பேசப்பட்டு அது மிகைப்படுத்துகிற ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வீட்டு வேலை செய்பவர் என்ற வார்த்தையை ஆண்கள், பெண்கள், இளைஞர், பிள்ளைகள், தனியாக இருப்பவர்கள் மற்றும் திருமணமாகாத நாம் அனைவரையும் வீட்டு வேலைக்காரர்களாக இருக்கலாம். நாம் நமது வீடுகளை அடைக்கலம் பரிசுத்த மற்றும் பாதுகாத்தின் இடங்களாக ஆக்க வேண்டும். கர்த்தரின் ஆவி ஏராளமாக உணரப்படுத்துகிற இடங்களாகவும் வேதங்களும் சுவிசேஷம் படிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு கடைபிடிக்கிற இடங்களாகவும் நமது வீடுகள் இருக்க வேண்டும். எல்லா ஜனங்களும் தங்களை நீதியான வீடுகளையும் ஆக்குவர்களாக பார்த்தார்கள். அது எவ்வளவு மாற்றத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தும். பரிசுத்தத்தில் ஆலயத்தில் அடுத்து இடமாக வீட்டை நாம் பாதுகாப்போமாக. சகோதரிகளே, இந்த பிற்காலத்தில் ஒரு பெண்களாக இருப்பதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த பெண் சந்ததியும் பெறாத சந்தர்ப்பங்களும் சாத்தியங்களும் நமக்கு உண்டு. நாம் தைரியமாக நின்று திருமணத்தையும் பெற்றோர் வரத்தையும் வீட்டையும் பாதுகாப்பவர்களாக தேவனின் வீட்டை கட்ட உதவி செய்வோமாக. அவரது திட்டத்தை பாதுகாத்து அவர் சத்தியங்களை வருகிற தலைமுறைக்கு கற்பிக்க தைரியமான, உறுதியான, அசைக்க முடியாத போர் வீரர்களாக நாம் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். பரலோக பிதா ஜீவிக்கிறார், நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் என நான் சாட்சி அளிக்கிறேன். அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமது இரட்சகராகவும் மீட்பவருமானவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சாட்சியை உங்களுக்கு செலுத்துகிறேன். ஆமென்.